பார்வதிபதையே ரகர மகாதேவா திருச்சிற்றம்பலம் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கழியார வருமானி கடனாலும் அறவாமல் அழியாலும் மலர்தூபம் அடியார்கள் உளமான வெளியாகும் அடிதாய வினைகூட நினையாவே இருதய நாப்பன் அஞ்செழுத்துருவின் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறியடக்கம் பொறைதமம் வாய்மை அன்பு அறிவு என மலர் கொண்டு ஒருமையோடு அச்சித்திடுகின்ற அடியர்க்கு ஒல்லிய தீக்கை செய்துணர்த்த திருமதுரை உரையொருள் குருவான் திருநமச்சிவாயர்தாள் போற்றி கருணை பொழுது திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருசுரவோடு குறையுளத்திற்குறுத்தே பின்னகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்களகலாத ஞானமே வடிவாம் வளகுசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுளத்தில் சிரத்தில் ஓதிரினாவிரென்றும் உன்னிவைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம். நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தவழியிருந்து நம்ம எல்லாம் வாழ்வி திரளும் இல்லாமல்ல ஸ்ரீ ஒப்பிதாநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி சாமணிகளை முன்னதாக போற்றி தூ செய்து கொண்டு நம் திருமடத்திலே திருவிச்சிறந்தொழி நமக்கெல்லாம் ஞான அனுக்கிரகம் வழங்கியவர்களும் அருள்மிகு ஞான மானதாச பெருமானுடைய பொன்னார் திருவடி சாமணிகளையும் ஆதீன குறுமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்தியருடைய பொன்னார் திருவடி சாமணிகளையும் போற்றி வலுத்திக் கொண்டு அவர்கள் திருவருளும் குருவருளுமே தமதாக கொண்டு ஞான செங்கோல் வச்சு வருகின்ற திருக்கைராய விளம்பரை திருவாவளுடைய ஆதீனம் சீர்வழசீர் குருமகாசன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை வருகாலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாக நம்முடைய திருக்கைராய விளம்பரை சந்தானக்குறவர்களிலே நான்காமவராக திகழக்கூடிய ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளால் அருள் செய்யப்பட்டுள்ள சித்தாந்த அட்டகம் என்னும் பெயரிய எட்டு சாத்திரங்களிலே திருவருட்பயன் என்ற சாத்திரம் நம்முடைய சிந்தனையாக அமைவதற்கு குருவருள் போட்டி வைத்துள்ளது. உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்ட சாத்திரங்களிலே எட்டு சாத்திரங்களை அருள் செய்தவர்கள். அந்த எட்டு சாத்திரங்களும் சித்தாந்த அட்டகம் என்று வழங்கப்படுகின்றன. எட்டு சாத்திரங்களையும் நாம் நோக்கினால் ஒவ்வொரு சாத்திரமும் ஒவ்வொரு நடையிலே அமைந்து சைவ சித்தாந்தத்தை ஒவ்வொரு கோணத்திலே விளக்கி எப்படிப்பட்ட பக்குவ நிலையில் இருப்பவர்களுக்கும் அதாவது சைவ சித்தாந்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு பெற்ற நிலையிலே இருப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னால் விளங்கும். ஆகவே கருத்தை விளக்கிச் சொல்கின்ற அந்த வழிமுறை இருக்கின்றதே, அதை ஒவ்வொரு சாத்திரத்திலும் ஒவ்வொரு முறையிலே அமைத்துள்ளார்கள். அந்த வகையிலே இந்த திருவருட்பயன் என்ற ஞான சாத்திரத்திலே குரல் வெண்பாக்களினாலே சைவ சித்தாந்தத்தை விளக்கி அருள்கின்றார்கள். குரல் வெண்பா என்பது நமக்கு மிகவும் பழகிய ஒரு செய்யுள் அமைப்பு தான். இந்த உலகம் போற்றுகின்ற திருக்குறளானது அது ஒன்றரை அடிப்பாடல்கள் ஒன்றே முக்கால் அடிப்பாடல்கள் என்றெல்லாம் சொல்லி வருகின்றார்கள். அந்த திருக்குறளுடைய ஒவ்வொரு குரலும் என்ன முறையில் அமைந்துள்ளது என்றால் ஒவ்வொரு குரலும் வெண்பா என்ற வகையை சார்ந்தது. அந்த வெண்பாவானது இரண்டு அடி முதல் பல அடிகள் வரை பாடப்பெறும். குறைந்தது இரண்டு அடிகள் இருக்க வேண்டும் வெண்பா என்றார். அப்படி இரண்டு அடிகளால் அமையப்பெற்ற வெண்பாவினைத்தான் குரல் வெண்பா என்று சொல்வார்கள். குரல் என்றால் சிறுமை என்று பொருள்படும். ஆகவே அந்த சிறுமை அளவிலே அமைந்து இரண்டு அடிகளிலே, அப்ப இரண்டு அடிகள் என்று சொல்லும் பொழுது இரண்டாவது அடியிலே நான்கு சீர்கள் வரவில்லை, முதல் அடியில் நான்கு சீர்கள், இரண்டாம் அடியிலே மூன்று சீர்கள் தான், ஒரு சீர் குறைகின்றது. அது பற்றி ஒன்றே முக்கால் அடி என்றெல்லாம் சொல்லி வருகின்றார்கள். ஆனால் தமிழ் செய்யுள் இலக்கண முறைப்படி நாம் தெளிவாக கூற வேண்டும் என்றால் எந்த வெண்பாவாக இருந்தாலும் சரி கடைசி அடி மூன்று சீர்களிலே அமைந்திருக்க வேண்டும் என்பது வெண்பாவிற்கே உரிய விதி. இந்த திருக்குறள்லாம் குரல் வெண்பா இரண்டு அடிகளால் ஆனது. நமது திருவாசகத்திலே இருக்கக்கூடிய சிவபுராணம் இருக்கின்றதே அது கலிவெண்பா. கலிவெண்பா இத்தனை அடிகள் தான் அமைந்திருக்க வேண்டும் என்ற வரம்பு கடந்தது. எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் அமைந்திருக்கலாம். சிவபுராணம் எத்தனையோ அடிகளால் பல அடிகளால் வருவது. அதிலையும் பார்த்தோம் என்றால் அந்த கடைசி அடி மட்டும் மூன்று சீர்தான், பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மூன்று சீர்கள் தான். ஆகவே எந்த வெண்பாவானாலும் அது ஈற்றடியிலே மூன்று சீர்களிலே நிறைவடைய வேண்டும் என்ற விதி இருப்பதனால் குரல் வெண்பாவும் அந்த இரண்டாம் அடிதான் அதுக்கு ஈற்றடி. ஆகவே இரண்டாம் அடியிலே மூன்று சீர்கள். அந்த குரல் வெண்பா யாப்பிலேயே தமது நூலையும் வைத்துள்ளார்கள் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள், திருவருள் பயன் என்ற இந்த நூல். அவர் திருக்குறளை பார்த்தோம் என்றால் அதிலே உலகியல் அறங்கள் நிறுத்து கூறப்பட்டுள்ளன. உலகத்திலே நாம் சிறந்த பிறவிகளை, மேலும் மேலும் சிறந்த பிறவிகளை, அப்படிப்பட்ட சிறந்த மறுமை பயன்களை பெறுவதற்கும் வானுலக பேறுகளை எல்லாம் பெறுவதற்கும் வள்ளுவப்பெருமானே வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றுதான் பல அறங்களை திருக்குறளிலே சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தால் என்ன பயன் என்றும் சொல்லிவிட்டார்கள். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆகவே தேவலோக பேறு கிட்டும் என்று சொல்லியுள்ளார்கள். ஆனால் அதே வள்ளுவப்பெருமான் இன்னொரு குறளிலே சொல்லியிருக்கின்றார்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்ன அதே வள்ளுவரே இன்னொரு குறளிலே, யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் என்று சொல்லியிருக்கின்றார். வானுரையும் தெய்வத்துள் ஒருவராக இருப்பதுதான் முடிவான பேரா என்றால் இல்லை. அந்த வானுரையின் தேவர்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் எட்டாத உலகம் ஒன்று உள்ளது. அந்த உலகத்திற்குள் புக வேண்டும் என்றால் யான் எனது என்ற செருக்கினை அறுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அதுபோன்ற ஞான செய்திகளை எல்லாம் சிற்சிறு அதிகாரங்களிலே சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார் திருவள்ளுவர். அந்த ஞான செய்திகளை மட்டுமே விரிவாக எடுத்துக்கொண்டு உலகியல் செய்திகளை எல்லாம் ஏதோ உவமையாக கூறுகின்ற அளவில் மட்டும் வைத்துக் கொண்டு மற்றபடி ஞான செய்திகளையே விளக்கி சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த ஞான நூலாக விளங்குவது திருவருள் பயன். குரல் வெண்பாவிற்கென்றே சிறப்பான இலக்கணம் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இலக்கிய வகைகளிலே முதுமொழி என்ற ஒரு வகையினை நமக்கு தொல்காப்பியம் அறிமுகப்படுத்துகின்றது. தொல்காப்பியம் பழம்பெரும் தமிழ் இலக்கண நூல். இன்று கிடைக்கின்ற இலக்கண நூல்களிலே தொன்மையாக உள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம்தான். அந்த தொல்காப்பியம் முதுமொழி என்ற ஒரு இலக்கிய வகையினை குறிப்பிடுகின்றது. முதுமொழி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நுட்பம் உடையதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த நுட்பத்தை சுருக்கமாகவும் சொல்லியிருக்க வேண்டும். அதற்கும் மேலாக படிப்பவர்களுக்கு விளங்கும்படியாகவும் சொல்லியிருக்க வேண்டும். நுட்பமான கருத்தை சொல்வது என்பதே சிரமம். ஏனென்றால் நுட்பமான கருத்தை சொல்லும்போது சொல்பவர் தவறாக சொல்லிவிடக்கூடாது. சரி, அதையுமே வந்து சுருக்கமா சொல்லணும்னா இன்னும் சிரமம். சுருக்கமா சொல்லி கேட்பவர்களுக்கும் அது எளிதில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு சிரமம் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட சிரமமான ஒரு செயலை சாதித்ததனால்தான் இன்னைக்கு வள்ளுவருக்கு அவ்வளவு புகழ். அதான் முதுமொழி என்பதற்கு இலக்கணம் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. நுண்மையும் சுருக்கமும் ஒளிவுடமையும். நுண்மை என்று சொல்லும்பொழுது நுட்பம், சுருக்கம் என்று சொல்லும்பொழுது அளவில் சுருங்கியிருத்தல், ஒளிவுடைமை என்று சொல்லும்பொழுது உயர்ந்த கருத்தை அது தாங்கி இருக்க வேண்டும். எண்மையும் சொல்லும்போது அந்த எண்மை தான் எளிமை. படிப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு சிரமப்பட்டு புரிந்து கொள்ளும்படியாக இருக்காமல் எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற இலக்கிய வகையை முதுமொழி என்று அந்த அந்த சூத்திரத்திலே தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. அந்த முதுமொழி என்ற வகையை சார்ந்ததுதான் திருக்குறள் என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் திருக்குறளை விளக்கி செய்த இலக்கியம் சோமேசர் முதுமொழி வெண்பா என்று அழைக்கப்படுகின்றது. அதிலெல்லாம் திருக்குறளை தானே விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். சோமேசர் முதுமொழி வெண்பா, அப்ப திருக்குறளை தான் அங்க முதுமொழி என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போலவே அமைந்த இன்னொரு நூலும் முதுமொழி மேல் வைப்பு என்று வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த முதுமொழி என்பது அளவில் சுருங்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரெண்டே அடிகளையுடைய குறள் வெண்பாவை வள்ளுவர் தேர்ந்தெடுத்தார். அதே போலவே இங்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளும் அப்படிப்பட்ட ஒரு முதுமொழியினை, அதாவது நுட்பம், சுருக்கம், உயர்ந்த பொருளை தாங்கியிருத்தல், எளிதாக கற்போருக்கு விளங்கும்படி இருத்தல் போன்ற இந்த எல்லா நலன்களையும் கொண்டிருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் திருக்குறளை போன்ற இலக்கியங்கள் தொல்காப்பிய காலத்திற்கு முன்பும் இருந்தன. அதனாலதான் அந்த இலக்கியத்துக்கு தொல்காப்பியர் இலக்கணம் சொல்ல முடிந்தது. இன்று நமக்கு கிடைக்கின்ற அப்படிப்பட்ட நூல்களிலே இன்று நமக்கு கிடைப்பது திருக்குறள் தான். அதை போன்ற முதுமொழி இலக்கியங்கள் தொல்காப்பியத்துக்கு பிற்பட்ட காலத்தது திருக்குறள். ஆனா தொல்காப்பியத்திலே முதுமொழிக்கு வந்து இலக்கணம் சொல்லியிருக்கின்றது என்றால் தொல்காப்பியத்திற்கு முன்பும் அதுபோன்ற முதுமொழி இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. ஆகையினாலே திருக்குறள் தான் அப்படிப்பட்ட முதல் நூல் என்று சொல்வதற்கு இல்லை. அதுபோன்ற முதுமொழி நூல்கள் தொல்காப்பிய காலத்திற்கு முன்பே இருந்திருப்பதனால்தான் தொல்காப்பியமும் அதற்கு விளக்கம் சொல்கின்றது. இந்த சூத்திரத்தை மேற்கோள் காட்டி தமிழ் வரலாறு என்ற நூலிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முன்பு வெளியிட்டிருந்தார்கள். அதிலே பெரும் தமிழ் அறிஞராகிய ராமண்ணா ராகவையங்கார் அவர்கள் அந்த சூத்திரத்தை விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட முதுமொழியாக நம்முடைய திருவருட்பயன் அமைந்து சைவ சித்தாந்த ஞான செய்திகளை மிக அருமையாக நமக்கு விளக்கிச் செல்கின்றது. இந்த நூலுடைய அமைப்பினை நாம் பார்த்தோம் என்றால் திருக்குறள் போலவே அதிகாரங்களாக பகுத்துள்ளார். திருக்குறளிலும் ஓர் அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள், இந்த திருவருட்பயனிலும் ஓர் அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள். ஆனால் திருக்குறள் நிறைய அதிகாரங்கள் உடையது. அறம், பொருள், காமம் என்று 3 பகுப்புகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இங்கு அப்படி பகுப்பு திருவருட்பயனிலே இல்லை, அதிகார பகுப்பு தான். 10 அதிகாரங்களை வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள். அப்போ 10 100 குறட்பாக்கள், 100 குறட்பாக்களிலே இந்த நூலானது முடிந்து விடுகின்றது. ஆகவே இதன் மூலம் நமக்கு உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உணர்த்துவது என்னவென்றால், திருக்குறளிலே இலைமறை காய்மறையாக சொல்லப்பட்டுள்ள ஞான செய்திகளை விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த திருக்குறள் நடையிலேயே இந்த நூலை அவர்கள் அருளி செய்திருக்கின்றார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்நூலாசிரியர் உணர்த்துகின்ற உண்மையாகும். இந்த நூலினுடைய அதிகாரங்களை நாம் பார்த்தோம் என்றால், இந்த நூலை தொடங்குவதற்கு முன்னால் இந்த நூலானது நின்று நிலவ வேண்டும் என்ற நோக்கோடு காப்புச் செயலை சொல்லியிருக்கின்றார்கள். எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த செயல் இடையூறு தீர்ந்து இனிது முடியும் பொருட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு தொடங்குவது சைவ மரபு. உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் சிவமாகவே திகழ்ந்தவர்கள். அவர்கள் பெற்றான் சாம்பான் என்பவருக்கு சிவபெருமான் ஆணைக்கு இணங்க பெற்றான் சாம்பான் என்பவருக்கு வீடு பேறு வழங்கியவர்கள். அதை நம்ப முடியாமல் தவித்த அவருடைய குடும்பத்தார் போன்றவர்கள் உணரும் பொருட்டு அங்கே இருந்த எம்பெருமானுடைய அபிஷேக தீர்த்தத்திலே வளர்ந்த ஒரு முள்ளுச்செடிக்கு எல்லாரும் அறியும்படி முத்தி கொடுத்து காட்டியவர்கள். அந்த பெருமையினை விளக்கி உமாவதி சிவாச்சாரியரை போற்றி ஒரு பாடல் உள்ளது. அடியார்க்கு எளியன் எனத்தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின் படியே பெற்றான் சாம்பார்க்கு பரமமுத்தி அப்பொழுதே உடலும் கரையுற்று அடைந்திடுவான் உயர்திக்கையினை அருள்நோக்கால் கடிதிற்புரி கொற்றங்குடியார் கமலமலரின் கடல் போற்றி என்று இது போன்ற பாடல்கள் சான்றாக இருந்து பகர்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட பெருநிலையினர். ஆகவே அவர்கள் நூல் செய்யும் போது நாம ஒரு காரியம் செய்கிறோம் என்றால் அதுக்கு சில இடையூறுகள் வரலாம். ஏனென்றால் நம்முடைய முன்வினைகள் நல்வினை குறைவு தவக்குறைவு நம்மிடம் இருக்கலாம். ஆனால் எது லட்சியமோ அந்த முத்தியையே எய்திவிட்டவர்கள் சிவமாகவே விளங்குபவர்கள் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். நம்முடைய குருமுதல்வராகிய அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் ஆசிரியராக விளங்குபவர்கள். உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய மாணவர் தான் அருள் நமச்சிவாயர். அவர்களுடைய மாணாக்கர் சித்தர் சிவபிரகாசர். அவருடைய மாணாக்கர் நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள். நம்முடைய திருக்கயிலாய பரம்பரையை சார்ந்தவர்கள் இந்நூலாசிரியர். ஆகவே இப்படி சிவமாகவே விளங்கும் இந்த ஆசிரியருக்கு திருவருட்பயன் என்று ஒரு நூலை செய்யும் பொழுது என்ன இடையூறு வந்துவிடப் போகிறது என்று நாம் கேட்கலாம். அவர்களுக்கு எந்த இடையூறும் வராது. ஆனால் நூல் செய்யும் பொழுது இப்படி விநாயகர் கணக்கம் செய்து காப்புச் செயல் செய்து தொடங்குகின்ற மரபு உள்ளது. அந்த மரபினை பின்வரும் மாணாக்கர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு செய்கின்றார். அதான் திருவுந்தையார் திருக்கழிச்சுப்படியார் போன்ற சில நூல்களிலே இந்த மாதிரி காப்புச் செயல் இல்லாமல் தொடங்கியிருக்கின்றார்கள் என்றால் அதில் தவறும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மெய்கண்ட சாத்திர ஆசிரியர் எல்லாருமே பரம ஞானிகள். அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் சிவபெருமான் திருவடியை வாழ்த்திக் கொண்டே இருப்பவர்கள். ஆகையினாலே தனியாக ஒரு காப்பச்செயல் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஆனாலும் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், நம்முடைய திருவருள் பயன் போன்ற இந்த போன்ற நூல்களிலே காப்புச் செயல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் மாணாக்கர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு வைத்துள்ளார்கள் என்று சொல்லி நமக்கு அமைதி காட்டுகின்றார்கள் நம்முடைய ஆதீனத்து மாவாடி ஆசிரியர் மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள். ஆகவே முதலிலே ஒரு காப்புச் செயல் வைத்துவிட்டு அதற்கப்புறம் முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற அதிகாரம், அது சைவ சித்தாந்தத்தில் 3 பொருள்களைத்தான் விளக்கி சொல்வார்கள். ஏனென்றால் 3 பொருள்கள் தான் இருக்கின்றன. 3 பொருள்களைத் தவிர வேற எந்த பொருளும் கிடையாது. பதி, பசு, பாசம். அதிலே முதல் அதிகாரம் பதியினை பற்றி விளக்குவது, எனவே பதிமுது நிலை என்று அதற்கு பெயர். இரண்டாவது அதிகாரம் பசுவை பற்றி விளக்குவது, அதனை உயிரவை நிலை என்பார்கள்.
மூன்றாவது அதிகாரத்திலே பாசத்தை பற்றி விளக்கி சொல்கின்ற அதிகாரம் அது இருள்மல நிலை என்பார்கள். ஆக இப்படி முதல் மூன்று அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற முப்பொருள்களையும் விளக்கிவிட்டு நான்காம் அதிகாரத்தில் என்ன சொல்கின்றார்கள் என்றால் திருவருளை விளக்குகின்றார்கள், அருளது நிலை. அதாவது மூன்றாம் அதிகாரத்திலே பாசத்தை பற்றி விளக்கினார்கள், நான்காம் அதிகாரத்திலே அருளை பற்றி விளக்குகின்றார்கள். எனவே அந்த தொடர்பு நாம் உணர வேண்டும். பாசத்தை போக்குவது அருள். ஆகையினாலே மூன்றாம் அதிகாரத்திலே பாசத்தை விளக்கிய ஆசிரியர் நான்காம் அதிகாரத்திலே அந்த பாசத்தை போக்கவல்ல திருவருளை விளக்குகின்றார்கள். நான்காம் அதிகாரத்திலே ஐந்தாவது அதிகாரத்திலே அருள் உருநிலை என்ற பெயரை பார்க்கின்றோம். நான்காம் அதிகாரம் திருவருளை சொன்னது, ஐந்தாம் அதிகாரம் அந்த திருவருள் குருவாக உருக்கொண்டு வந்து குருவாக திருமேனி தாங்கி வந்து அந்த திருவருள் பாசத்தை நீக்கும். அருள் தான் பாசத்தை நீக்கும். பாசமாவன மும்மலங்கள், இந்த மும்மல பாசத்தை திருவருள் தான் நீக்கும். எப்படி நீக்கும்னு ஒரு கேள்வி வரும். அப்ப குருவாக திருமேனி தாங்கி வந்து நீக்கும் என்ற செய்தியினை சொல்லி குருவின் பெருமை எல்லாம் சொல்வது இந்த அருள் உருநிலை என்ற ஐந்தாவது அதிகாரம். அருள் உருநிலைக்கு அடுத்தாற் போல ஆறாவது அதிகாரமாக விளங்குவது என்னவென்றால் அரியும் நெறி. இந்த தொடர்ச்சியை அதிகார தலைப்புகளிலே பார்க்கலாம். அப்படி குருவாக வந்து பாசத்தை நீக்கும் பொழுது ஞானோபதேசம் செய்து பாசத்தை நீக்குகிறார். அந்த ஞானோபதேசத்தை இந்த சீடனாகிய உயிர் எவ்வாறு அறிந்து கொள்கின்றது, எப்படி அறிய வேண்டும் என்று அந்த அறியும் முறையினை சொல்வதனாலே அறியும் நெறி என்று அந்த அதிகாரம் வழங்கப்படுகின்றது. அவ்வாறு அறியும் நெறிப்படி அந்த சீடனானவன் குருவிடம் ஞானோபதேசத்தை அறிந்து உணர்ந்து கொண்டான் என்றால் அந்த சீடனுடைய ஆன்மா விளக்கம் பெறுகின்றது. இருள் நீங்குதுதான் விளக்கம். விளக்குக்கு ஏன் பெயர் வந்தது விளக்கு என்று பெயர்? அது விளக்கம் செய்வதனாலே விளக்கு என்று பெயர் வந்தது. விளக்கம் செய்தல் என்றால் இருளை நீக்கி பொருள்களை காட்டுதல். அதே மாதிரி ஆன்மாவை பற்றியுள்ள இருளாகிய ஆணவ இருள், அந்த ஆணவ மனத்தை நீக்கும் போது ஆன்மாவினுடைய வியாபகம் வெளிப்படுகின்றது. அதுதான் ஆன்ம பிரகாசம், உயிர் விளக்கம் என்பார்கள். ஆகவே அறியும் நெறிப்படி முந்தைய அதிகாரத்திலே சொன்னபடி அறியும் நெறி என்று சொன்னார்களே, அந்த அறியும் நெறிப்படி குருவினுடைய உபதேசத்தை மாணாக்கன் அறிந்து கொண்டான் என்றால் அந்த மாணாக்கனுடைய ஆன்மாவானது வியாபகத்தன்மை பெறுகின்றது. அந்த செய்தியினை உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்தில் வைத்து விளக்கிச் சொல்கின்றார். அடுத்த அதிகாரம் இன்புறு நிலை. ஆன்மா வியாபகத்தன்மை பெறுவதனாலே அந்த ஆன்மாவானது சிவத்தை சார்ந்து, வியாபகமாகிய சிவத்தை சார்வதனால்தான் அது வியாபகத்தன்மை பெறுகின்றது. ஏனென்றால் ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாவது அவ்வளவுதான். இதுக்கு வியாபகத்தன்மை எங்க இருந்து வந்தது? வியாபகத்தன்மை இந்த ஆன்மாவுக்கு இருந்தாலும் அது சிவச்சார்பினால் தான் வெளிப்படும். ஆகையினாலே அந்த சிவச்சார்பினை அது உற்று அந்த சிவ பேரின்பத்தை அது அனுபவிக்கின்றது. அதைத்தான் இன்புறு நிலை, முத்து இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம். உயிர் விளக்கம் அடைந்தால்தான் முத்து இன்பம் உயிருக்கு கிடைக்கும். எனவே உயிர் விளக்கம் என்ற அதிகாரம் சொல்லி இன்புறு நிலை என்ற அதிகாரம் அடுத்தாற்போல் வைத்துள்ளார்கள். அந்த இன்புறு நிலையிலே இருக்கின்ற ஆன்மா தன்னுடைய பிராரத்த கர்மம் நீங்கும் வரை உடலோடு இருக்கும். அந்த உடலும் உலகத்திலே நீங்காமல் இருக்கும். அந்நிலை சீவன்முத்தி என்பார்கள். அப்படி சீவன்முத்தனாக இருக்கும் பொழுது ஞானிகள் அல்லாத பிறரோடு சேர்ந்தால் இந்த பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்களுடைய சார்பு கீழிறக்கி விட்டுவிடும். அப்போ அந்த சீவன்முத்தி நிலையிலே பிறழ்ச்சி வந்துவிடும். முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலையிலே பிறழ்ச்சி வந்துவிடும். ஆகையினாலே அந்த இன்புறு நிலையிலே போன அதிகாரத்திலே சொன்ன, எட்டாம் அதிகாரத்திலே சொன்ன அந்த இன்புறு நிலையிலே நிலைத்து இருக்கும் பொருட்டு அஞ்செழுத்தை சிந்திக்க வேண்டும் சீவன்முத்தர்களாக இருப்பவர்கள். சீவன்முத்தர்களுக்கு முத்தி பஞ்சாக்கரம் என்றே இருக்கின்றது. அந்த முத்தி பஞ்சாக்கரத்தை அருள்பவர்கள் நம்முடைய குருமூர்த்திகள். ஆகையினாலே முத்தி பஞ்சாக்கர தேசிகள் மாலை என்றே அவர்களுக்கு தோத்திர பாடல் உள்ளது. காலையிலே நம்முடைய திருமடத்திலே அதனை சொல்லி வழிபடுகின்றார். ஆகவே அந்த சீவன் முத்தர்களுக்கு உரிய மந்திரம் முத்தி பஞ்சாக்கரம். அந்த முத்தி பஞ்சாக்கரத்தின் மூலமாக அவர்கள் தம்முடைய சீவன் முத்த நிலையினை தக்க வைத்துக் கொண்டு அதிலே பிறழாமல் இருக்க வேண்டும் என்று உணர்த்தும் முகமாக அந்த பஞ்சாக்கரத்தினுடைய அஞ்செழுத்து மந்திரத்தினுடைய பொருளையும் பெருமையினையும் அருமையினையும் மிகச்சிறப்பாக விளக்கிச் சொல்கின்ற அதிகாரம் தான் ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற ஒன்பதாவது அதிகாரம். பத்தாவது அதிகாரம் என்றால் என்ன என்றால் இப்படி முத்தி நிலையிலே இருக்கின்ற அந்த சீவன் முத்தர்களுடைய தன்மையினை சொல்வது. அணைந்தோர் தன்மை, அணிதல் என்றால் சார்தல். எதை சார்தல்? சிவத்தை சார்தல். சிவத்தை சார்ந்து சீவன் முத்தர்களாக திகழ்வர்களுடைய தன்மையினை சொல்வது. அதான் சிவஞான போதம் போன்ற பெரிய சாத்திரங்களில் கூட கடைசி சூத்திரமாகிய பன்னெண்டாம் சூத்திரம் சீவன் முத்தர்களுடைய தன்மையை சொல்வதுதான். அதை போலவே இங்கு இறுதி அதிகாரமாகிய பத்தாவது அதிகாரமும் சீவன்முத்தர்களுடைய தன்மையை சொல்வது அணைந்தோர் தன்மை என்று பெயரிட்டுள்ளார்கள். இப்படி இந்த 10 அதிகாரங்களுடைய தலைப்பையும் நாம் ஒன்றை அடுத்து ஒன்று பார்த்து வரும் பொழுது, இந்த அதிகாரங்களுக்குள்ளே இருக்கின்ற பொருள் தொடர்பினை, இயல்பினை நாம் நன்கு உணர முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே இந்த திருவருட்பயன் என்ற அற்புதமான சாத்திரம் அமைந்துள்ளது. இதிலே இந்த நூலை 13 நிலை என்ற முதல் அதிகாரத்தை தொடங்குவதற்கு முன்னால் காப்புச் செயல் விநாயகப் பெருமான் மீது செய்துள்ளார். அந்த காப்புச் செயலை நாம் முதலிலே சிந்திக்க வேண்டும். நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான். அந்த காப்புச் செயலும் 2 குறள் வெண்பாதான். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான். 2 எழுத்து ஒன்றி வந்தா போறோம் எதுகை. ஆனா இங்க பாருங்க, 2 எழுத்து தொடங்கி அடுத்த சீர் முத கொண்டு ஒன்றி வருது, நற்குஞ்சரக்கன்று கற்குஞ்சரக்கன்று. அதிலேயும் பொருள் பேதம் உள்ளது. முதல்ல சொன்ன நற்குஞ்சரக்கன்று என்பது என்னவென்றால், நற்குஞ்சரக்கன்று என்பதை எப்படி பிரிக்க வேண்டும்? நற்குஞ்சரக்கன்று நல் குஞ்சரக்கன்று. நல் நல்ல, குஞ்சரம் யானை. ஆகவே குஞ்சரக்கன்று யானைக்கன்று. யானைக்கன்று என்று சொல்வதுதான் இலக்கணப்படி சரியானது. யானை குட்டி என்று சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு மிருகங்களுடைய அந்த அடுத்த சன்னதியும் இந்த மாதிரிதான் அழைக்க வேண்டும் என்று முறை உள்ளது. அந்த முறைப்படி பார்த்தால் யானை கன்று என்று அழைக்க வேண்டும், சின்ன யானை. நல்ல குஞ்சரக்கன்று. இங்கே நல்ல குஞ்சரக்கன்று என்று சொன்னது யாரை என்று சொன்னால், விநாயக கடவுளை. அவருக்கு யானையின் முகம் அமைந்திருப்பதனாலே குஞ்சரக்கன்று என்று அழைத்தார். நல்ல குஞ்சரக்கன்று என்று சொன்னார். நன்மையை மட்டுமே செய்யும். ஏனென்றால் உலகத்து யானைகள் நன்மையும் செய்கின்றன, அவ்வப்போது தீமையும் செய்வதை நாம் அறிந்து வருகின்றோம். உலகத்து யானைகள் எல்லாம் அடைந்தோர்வால் துன்பம் செய்தலின் இதனை நற்குஞ்சரக்கன்று என்று அருளி செய்தார் என்று பழைய உரையாசிரியர் நிரம்பலகை தேசிகளே குறிப்பிடுகின்ற அவர்களே சொல்கின்றார்கள், யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் என்று அறிக. இந்த காலத்திலே மேற்கோள் எடுத்து காட்டுறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட யானைக்கன்று அல்ல இது. இது நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது, இன்பத்தை மட்டுமே அருளக்கூடியது. எனவே விநாயகப் பெருமானை நல்ல குஞ்சரக்கன்று என்றார்கள். அடுத்த அடியில் வருத கற்குஞ்சரக்கன்று என்பதை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், கற்கும் சரக்கு அன்று. கற்கக்கூடிய பொருள் அல்ல கற்கும் சரக்கு. கற்கக்கூடிய பொருள் அல்ல. எது கற்கக்கூடிய பொருள் அல்ல? கலைஞானம். கலைஞானம் என்பது என்ன? கற்றிலேன் கலைகள் ஞானம் திருமுறைகள் சொல்கின்றன. குற்றந்தன்னோடு குணம்பல பெருக்கி கோள நுண்ணிட யாரோடு மயங்கி கற்றிலேன் கலைகள் பல ஞானம் என்றும் திருமுறைகள் சொல்கின்றன. கற்றிலேன் கலைகள் ஞானம் என்பது அப்பர் தேவாரம் 4 திருமுறை. குற்றந்தன்னோடு குணம்பல பெருக்கி என்பது சுந்தர தேவாரம் திருவிடை முதல்வர் பதிகம். கலைஞானம் என்ற சொல்லாட்சி திருமுறைகளிலே இடம்பெறுகின்றது. கலைஞானம் என்றால் என்ன? வேத சிவாகமங்களும் அவற்றின் வழிவந்த மற்ற சைவ சித்தாந்த சாத்திரங்களும் தோத்திரங்களும் நம்முடைய திருமுறைகள் மெய்கண்ட சாத்திரங்கள் இவை போன்ற உயரிய நூல்கள், மெஞ்ஞான நூல்கள், அவைதான் கலைஞானம். இவையெல்லாம் சிறந்த நூல்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்கின்றோம். ஆனால் இவற்றை கற்பதிலே நமக்கு ஊக்கம் அவ்வளவு எளிதில் பிறப்பதில்லை. ஏன்னா அதெல்லாம் செய்யுள், அந்த காலத்து நடை சொற்கள்லாம் நமக்கு விளங்காது, எவ்வளவு படித்தாலும் விளங்காது என்று நாமே ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். ஆனால் வருந்தி கற்க வேண்டியவை அல்ல இந்த சாத்திரங்கள். எளிதாகவே நாம் கற்றுவிடலாம், பொருளை நாம் உணர்ந்து கொள்ளலாம், உய்தி பெறலாம் என்று நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்றார்கள் திருவருட்பயன் ஆசிரியர். என்ன, அதற்கு செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யணும். அதாவது ஒரு சிறந்த பயனை இன்று உலகியல் கல்வி, கம்ப்யூட்டர் கல்வி போன்ற கல்விகள் தரும் என்றால் அது என்ன, புத்தகத்தை பார்த்த உடனே நமக்கு விளங்கிவிடுகின்றதா? இல்லை. ஆனாலும் அந்த கல்வியை எப்படியாவது நாம் கற்றோம் என்றால் நமக்கு இன்னென்ன பயன்கள் கிட்டும். அந்த பயன்கள் மிகச் சிறந்தவை. அந்த சிறந்த பயன்களை அடைவதற்காக ஏதாவது கஷ்டப்பட்டாவது இந்த கல்வியை நாம் கற்க வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வருகின்றோம். அப்போ அதற்கு தக்க வழி எது? எந்த பயிற்சி நிறுவனத்திலே அதை சிறந்த முறையிலே போதிக்கின்றார்கள், அதை சேர்ந்து நாம் கற்போம், அதுக்குரிய உபாயத்தை நாம் நாடுவது போல நம்முடைய ஞான சாத்திரங்களும் கற்பதற்கு அரிதாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கற்பதற்கு ஒரு வழிமுறை உண்டு. என்னவென்றால், விநாயகப் பெருமானுடைய திருவடியை வழிபட்டு கற்க வேண்டும். பிற உலகியல் நூல்களை கற்பது போல நாம கற்க தொடங்காமல் விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை உள்ளத்திலே சிந்தித்து எந்த ஒரு ஞான சாத்திரத்தையும் ஒருவன் கற்பானே என்றால் அதனை வருந்தி கற்க வேண்டியதில்லை, அவன் எளிதாகவே கற்றுவிடலாம். அதனுடைய பொருளெல்லாம் விநாயகப் பெருமான் உள்ளத்திலே இருந்து உணர்த்துவார்.
என்ற அரிய செய்தியினை நமக்கு இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார்கள். நற்குஞ்சரக்கன்று நல்ல யானை முக கடவுளாகிய விநாயக பெருமான் நன்னில் பொருந்தினால், நன்னுதல் என்பது பொருந்துதல், மூணு சுழியின் மூணு சுழி நூபோடல், நன்னுதல் பொருந்துதல். விநாயக பெருமானுடைய திருவடி நம்முடைய உள்ளத்திலே பொருந்தி இருக்குமானால் கலைஞானம் ஞான சாத்திரங்கள் எல்லாம் கற்கும் ஜரக்கன்று, அதாவது சிரமப்பட்டு கற்கக்கூடிய நூல்கள் அல்ல, கற்காமலேயே விளங்கிவிடும் என்று நான் சொல்ல முடியாது. கற்றுதான் நாம வந்து உணர வேண்டும். சாமு சித்தர்கள்னு ஒரு சாராருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கின்றது நூல் தேவையில்லைன்னு. அவர்களுக்கு நூல் தேவையில்லைன்னா என்ன, முன்னை பிறவிகளிலே அவர்கள் கற்க வேண்டியதெல்லாம் கற்று அவர்கள் ஞான நிலையிலே மிகவும் உயர்ந்திருப்பவர்கள். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக ஒரு பிறவி எடுப்பார்கள், அது உலகத்தை உயிர்ப்பதற்காக எடுப்பார்கள், அவர்கள் பொருட்டு அல்ல. அவர்கள் இங்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு தேவையில்லை, ஆனால் உயிர்களை உயிர்விக்க வேண்டும் என்ற கருணையோடு சிவபெருமான் அது போன்ற பெருமக்களை இந்த பூமியிலே வந்து தோன்றும்படி செய்வார். அதனாலதான் அவர்களை அவதார புருஷர்கள் சொல்கின்றோம். அவதாரம் என்றால் கீழிறங்கி வருதல், அவர்கள் அவர்கள் மேலுலகங்களில் இருந்து, மேலுலகம் என்பது இங்கு தேவலோகம் அல்ல சிவலோகம், சிவலோகத்திலே மேலான பரமுத்திகளிலே இருப்பவர்கள், பரமுத்தியினை அடையத்தக்க நிலையிலே இருப்பவர்கள். அவர்களை இந்த உலகத்தை உயிர்க்க வேண்டும், உலகத்திலே தவம் நிறைந்துள்ளது, உலகத்திலே பல தவச்சீடர்கள் உள்ளார்கள், அவர்களை உயிர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருஞான சம்பந்த நாயனார் அவர்கள் வரலாறு அதை நம்ம பார்க்கின்றோம். அவர்கள் ஏதாவது நூல் படித்தார்களா, ஞான சாஸ்திரம் படித்தார்களா, இல்லை. அவர்கள் எல்லாம் சாமு சித்தர்கள், அவர்களை பண்டை நல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டர் என்று சிவஞான சித்தியார் குறிப்பிடுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட சாமுசித்தர்களை தவிர மற்ற அனைவரும் ஞான சாஸ்திரங்களை கற்கத்தான் வேண்டும், அவர்கள் கற்றுத்தான் தெரிய வேண்டும். அதற்காக தான் நம்முடைய திருக்கயிலாய பரம்பரை ஞானாசிரியர்கள் நம்பால் மிக மிக கருணை கூர்ந்து வடமொழியிலே உள்ள ஆகமங்களை எல்லாம் வடமொழி கற்று இவர்கள் என்று தெரிய போகின்றார்கள். அது மிகவும் அரிய செயல். ஆகையினாலே அந்த செய்திகளை எல்லாம் செந்தமிழ் மொழியிலே, அதற்கு ஈடாக ஒரு மொழி உள்ளதென்றால் அது நம்முடைய தமிழ் மொழிதான். தெய்வச் சுருதி தமிழ்கன்றி தீட்டாது என்று இச்செய்தியினை அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் எடுத்துரைக்கின்றது நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஆகவே வேத சிவாங்க கருத்துக்களை தமிழ் மொழியில் அன்றி வேறு மொழியில் அதற்கு இணையாக சொல்ல முடியாது என்பதனாலே தமிழிலே சொல்லி வைத்தார்கள். ஆகவே அந்த சாத்திரங்களை நாம் அவசியம் கற்க வேண்டும், அதே சமயத்தில் எளிதாக நாம் கற்றுவிட வேண்டும் என்று எண்ணுவது இயற்கைதான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நற்குஞ்சரக்கன்றின் திருவடியை போற்றி கற்க வேண்டும் என்று இந்நூலாசிரியர். ஆகையினாலே நம்பொருட்டு செய்ததுதான் இந்த காப்பு செய்யும். நாம் இந்த நமக்காக திருவருள் பயின்ற இந்த நூலை அருளி செய்திருக்கின்றார்கள், நாம் இதனை கற்கப் போகின்றோம், அப்ப நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இந்த திருவருள் பயனை நீங்கள் கற்கப் போகின்றீர்கள், இதனுடைய பொருள் உங்களுக்கு சிரமமின்றி விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் யானை முகக் கடவுளுடைய திருவடியை எண்ணுங்கள் என்று நமக்காக உணர்த்துகின்றார்கள்.